بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك اللهم صل على حبيبك أفضل الأنبياء وأشرف المرسلين نبينا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم رب زدني علما اللهم آتنا الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நபித்துவத்திற்கு பின்பிலிருந்து ஹபஷா அபிசீனியாவிற்கு சில முஸ்லிம்கள் ஹிஜ்ரா சென்ற வரை உள்ள நிகழ்வுகளை 13 நிகழ்வுகளாக நாம் குறித்து பேசினோம். அவற்றிலிருந்து சில பாடங்களை படிப்பினைகளை நேற்றைய அமர்விலே பார்த்தோம். நாம் அந்த வரலாற்று நிகழ்வுகளை கூறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைமுகமான 3 ஆண்டுகால அழைப்பிற்கு பிறகு பகிரங்கமாக அழைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, நெருக்கமான உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டதையும் பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்ன? நாம் நம்முடைய அழைப்பு பணியை சமூகத்திற்கு மத்தியில் செய்வதற்கு முன்பதாக நம்முடைய நெருக்கமான உறவினர்களை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய நெருக்கமான உறவினர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாம் அழைப்பு பணியை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அழைப்பு பணியை நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலே முதலாவதாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம் மீது உரிமை இருக்கிறது, நமக்கு அவர்கள் மீது உரிமை இருக்கிறது. நாம் சமூகத்தை சீர்திருத்த செல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை சீர்திருத்தாமல் விட்டுவிட்டால் அது அழகல்ல. சமூக மக்கள் நம்மை கேலியாக பேசுவார்கள். நம்முடைய குடும்பத்தார்களை திருத்துவதற்கு முன்பதாக நாம் பிற மக்களை திருத்த செல்லும் பொழுது அது அழைப்பு பணியை மக்கள் ஒரு கேலியாக, ஒரு கிண்டலாக எடுத்துக்கொள்வார்கள். நாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அழகிய முறையில் அழைப்பு பணி கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அப்போது சமூகத்தவர்கள் நம் மீது குறை சொல்ல முடியாது. அவர் தங்களுடைய குடும்பத்தாருக்கு அழகிய முறையில் எடுத்துச் சொல்லிவிட்டார், அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தி விடுவார்கள். நாம் நம்முடைய குடும்பத்தை அலட்சியம் செய்துவிட்டு பிறருக்கு அழைப்பு பணி கொடுக்கிறோம் என்றோ, அல்லது நாம் நம்முடைய குடும்பத்தார்களை தவறிலேயே கண்டுக்காமல் விட்டுவிட்டு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறோம், சமுதாயத்தவர்கள் தான் இவருக்கு இவருடைய கண்களுக்கு தெரிகின்றன, தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி தன்னுடைய குடும்பத்தாருடைய தவறுகள் இவருடைய கண்களுக்கு தெரியவில்லை, இது போன்ற பழி சொற்கள் எல்லாம் ஒரு அழைப்பாளரின் மீது வராது. ஆகவே அழைப்பாளர் தன்னுடைய அழைப்பு பணியை முதலாவதாக தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய நெருக்கமான உறவினர்கள் என்று ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து தன்னுடைய சமுதாயத்திற்கும் இந்த அழைப்பு பணியை பொதுவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அழைப்பு பணியினுடைய மைதானத்தை விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப, அவர் அவருடைய கல்வி தகுதி அதுபோன்று சொல்லாற்றலுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு பணியை எளிமையாக்கி வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு மார்க்க கல்வி ஞானம் இருக்கிறது, ஒருவருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, இவர்களால் முழு சமுதாயத்திலும் பரவி சென்று அழைப்பு பணியை செய்ய முடியும். இவர்களால் பல இடங்களுக்கு சென்று அழைப்பு பணி செய்ய முடியும். ஒருவரிடத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லை, அல்லது மார்க்க கல்வியிலே ஆழமாக அறிந்திருக்கவில்லை என்றால் இவரால் முடிந்த அளவிற்கு இவர் தன்னுடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள், தனக்கு நெருக்கமான அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலேயே நன்மையை ஏவி தீமையை தடுத்து அழைப்பு பணி செய்து கொண்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இவரும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றியவராக ஆகுவார். பொதுவாக மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் உலகம் முழுக்க பயணம் செய்து அழைப்பு பணியை செய்தால்தான் அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆவார்கள், இல்லை என்றால் அவர்கள் இந்த கடமையிலே குறை செய்தவர்கள் என்பதாக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹு தஆலா சிரமம் கொடுப்பது கிடையாது. உங்களுக்கு எந்த அளவிற்கு மார்க்க கல்வி இருக்குமோ, எந்த அளவிற்கு மார்க்க விளக்கம் இருக்குமோ, அல்லது உங்களுக்கு எந்த அளவிற்கு அதிகாரம் இருக்குமோ, அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழைப்பு பணியை உங்கள் மீது கடமையாக்குகின்றான். ஒருவர் பொது மக்களில் ஒருவராக சாதாரண அடிப்படை கல்வி உள்ளவராக இருக்கும் பொழுது அவர் தன்னளவிலே மார்க்கத்தை பேணி தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய அண்டை வீட்டார்கள், தனக்கு அறிமுகமாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மீண்டும் மீண்டும் நன்மையான விஷயங்களை ஏவிக்கொண்டு தீமையான விஷயங்களை தடுத்துக்கொண்டு அல்லாஹுவை கொண்டு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆகுவார்கள். அது தவிர பொதுவான முஸ்லிம்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் போதுமானது. அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹு தஆலா அவர் மீது அழைப்பு பணியை கடமையாக்கவில்லை. பலருடைய நம்பிக்கை என்னவென்றால் தங்களுடைய உலக வியாபாரங்களோ தொழில்துறைகளோ எப்படி போனாலும் பரவாயில்லை, நாம் நிச்சயமாக நம்முடைய ஊரை விட்டு வெளியிலே சென்று அழைப்பு கொடுத்தால்தான் நாம் அழைப்பாளர்களாக ஆகுவோம், அழைப்பு பணியை செய்தவர்களாக ஆகுவோம் என்பதாக நம்பி இருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த நம்பிக்கைக்கு குரானிலிருந்து, ஹதீஸிலிருந்து, அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது. குரானையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதிலே ஏற்பட்ட சில தவறான அணுகுமுறைகள் தான் இவர்களை இந்த சிந்தனைக்கு தள்ளியதை தவிர அடிப்படை ஆதாரம் இவர்களிடத்திலே கிடையாது. தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லது தங்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்வதற்கு விசாலமான மைதானங்கள் இருக்க, அழைக்கப்பட வேண்டியவர்கள் அதிகமாக இருக்க, அவர்களையெல்லாம் புறக்கணித்துவிட்டு மார்க்க கல்வியில் அடிப்படை கூட இல்லாதவர்களை வெகு தூர தூரமான இடங்களுக்கு அனுப்பி அவர்களை அழைப்பு பணி செய்ய வைப்பு நிர்பந்திப்பது, இது அல்லாஹுடைய மார்க்கத்தின் ஹிக்மா என்ற மிக விவேகமான அணுகுமுறைக்கு மாற்றமானதாகும். ஒருவருக்கு முதலிலே மார்க்கத்தை பற்றி உண்டான தெளிவான கல்வி ஞானம் இருக்க வேண்டும். அவர் அதை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு தன்னுடைய சக்திக்கு ஏற்ப அவர் வெளியிலே புறப்பட வேண்டுமே தவிர அதற்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு எந்த விதமான சிரமங்களையும் கொடுக்கவில்லை. அடுத்ததாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நெருக்கமான உறவினர்களின் மூலமாக ஆதரவு குறைவாக இருந்தது, எதிர்ப்பு தான் அதிகமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்கள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கமான உறவினர்கள் அல்ல. உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கமான உறவினர்கள் என்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்க்கும்போது அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லது ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லது அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி விரல் விட்டு நாம் எண்ணிவிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரிலே பலர், குரைஷி குடும்பத்தார்களிலே பலர், ஹாஷிம் குடும்பத்தார்களிலே பலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி அல்லாஹுடைய ஹிக்மா, அல்லாஹுடைய ஞானம் அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். இது போன்ற விஷயங்களிலே அல்லாஹ் எவ்வளவு ஞானங்களை மறைத்து வைத்திருக்கிறான், நுட்பங்களை மறைத்து வைத்திருக்கிறான் என்று. இன்றைய காலத்திலே மேற்கத்திய அறிஞர்களிலே பலர் யூத கிறிஸ்தவர்களிலிருந்து இஸ்லாமின் மீது பழி சுமத்தக்கூடிய, அல்லது இஸ்லாமுடைய முகத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டிதான், அரபுகளுடைய அரசியல் அமைப்பை, அரபுகளுடைய ஆட்சியை ஓங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் என்ற பெயரிலே புதிய புரட்சியை ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இதை பற்றி எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுவெல்லாம் அவரால் ஜோடிக்கப்பட்ட உண்மைகள், அவரால் ஜோடிக்கப்பட்டவைகள் என்பதாக தங்களுடைய நூல்களில எழுதி மாற்றார்கள் இஸ்லாமிற்கு வராமல் இருப்பதற்கு அவர்கள் தடைக்கற்களாக தங்களுடைய நூல்களை பயன்படுத்துகின்றார்கள், எழுத்துக்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பழிச்சொல் முற்றிலும் அடிப்படையற்றது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்தினருக்காகவோ அரபுகளுக்காகவோ அவர்கள் போர்க்கொடி தூக்குவதாக இருந்தால், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உழைப்பதாக இருந்தால், அரபு மக்களிலே யாரும் அவருக்கு பகைமை காட்டி இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு எதிரியாக மாறியிருக்க மாட்டார்கள். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளுக்கு பிரியமான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பார்கள், அவர்களுக்கு சாதகமான ஒரு வழிமுறைகளை கூறியிருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை பார்க்கிறோம், ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரை குறைஷிகளுடைய அடிப்படை நம்பிக்கை என்ன இருந்ததோ அந்த அடிப்படை நம்பிக்கைகளை தகர்ப்பதாக இருந்தது. குறைஷிகளுக்கு என்று தனித்துவம் என்ன இருந்ததோ மக்களுக்கு மத்தியிலே அதை தகர்ப்பதாகவே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலப்பெருமையை ஒழித்தார்கள், பதவியை கொண்டு பரம்பரைகளை கொண்டு பெருமை அடிப்பதை ஒழித்தார்கள், மார்க்கத்தின் பேரால் மதத்தின் பேரால் மக்கள் ஏமாற்றப்படுவதை ஒழித்தார்கள். இன்னும் அல்லாஹுடைய இறையச்சத்தை தவிர, மார்க்கம் என்ற ஒரு நேரிய வழிமுறையை தவிர, இறையச்சம் அல்லாஹுடைய நெருக்கம் என்ற ஒரு பண்பை தவிர வேறு எந்தெந்த வழிகளெல்லாம் மக்கள் உயர்வை காட்டினார்களோ அந்த அனைத்து வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அரபுகள் என்னென்ன கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தார்களோ அந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் தெள்ள தெளிவாக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். மது அருந்துவதை விமர்சனம் செய்தார்கள், விபச்சாரம் செய்வதை விமர்சனம் செய்தார்கள். இன்னும் இது அல்லாமல் அரபுகளிடத்தில் மலிந்து காணப்பட்ட பல சமூக சீர்கேடுகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எதிர்த்தார்கள். அரபுகளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அரபுகளுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் அரபுகள் மனம் வெறுக்கும்படியான எந்த ஒரு செய்தியும் அவர்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆகவே மேற்கத்திய எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய இந்த கதை, இந்த சம்பவம், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மக்களை இஸ்லாமிலிருந்து திருப்புவதற்காக அவர்களால் புனையப்படக்கூடிய கற்பனைகள் தானே தவிர அடிப்படை ஆதாரமற்றவை. ஆகவே தான் அவர்களுடைய எழுத்துக்களை படித்துவிட்டு உண்மையிலேயே அப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்களா என்று அடுத்த ஆய்வுக்கு முற்படக்கூடியவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மேற்கத்திய எழுத்தாளர்கள் எழுதியது பொய், இஸ்லாமை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த சதி என்பதை அறிந்து கொள்ளும் போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்காமலேயே அவர்கள் இன்று இஸ்லாமிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அன்பிற்குரியவர்களே, பல மேற்கத்தியவர்கள் அல்லது பல மக்கள் படித்தவர்கள் இஸ்லாமிற்குள் வருகின்றார்களே, நம்முடைய முஸ்லிம்களில் யாருடைய எந்த முயற்சியும் கிடையாது. நாமும் ஒழுங்காக அழகிய முறையில் முயற்சி செய்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கைகளை விட இன்னும் அந்த எண்ணிக்கைகள் பன்மடங்காக பெருகியிருக்கும். நம்மிலே பலருக்கு நம்முடைய அன்றாட பிழைப்பு, நம்முடைய அன்றாட குடும்ப பிரச்சனை, நம்முடைய தொழில்துறை, நம்முடைய படிப்பு அல்லது நம்முடைய நாம் நம்முடையது நம்முடையது என்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இருப்பது கிடையாது. அப்படி இருந்தாலும் எப்பாவது உதிக்கக்கூடிய சில நட்சத்திரங்களைப் போல சிந்தனையிலே உதித்து அப்படியே நாம் அதை மறந்து விடுகின்றோம். உண்மையிலேயே இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்ற அக்கறை, ஒரு கவலை, அதற்காக வேண்டி மனதிலே ஒரு போராட்டம், அதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முயற்சி என்பதெல்லாம் நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே காணப்படுவது கிடையாது. தொழுகையாளிகளாக இருந்தாலும் சரி, வணக்கசாலிகளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அழைப்பு பணிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சத்தியம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மிகைக்க வைத்து தீர்வான் என்பது நாம் அழைக்காமலேயே, நாம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்காமலேயே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களிலே ஆய்வு செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களிலே பலர் நம்முடைய அழைப்பு இல்லாமலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமை ஏற்பது மட்டுமல்ல, நம்மை விட அழகிய முறையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வருகின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போது அழைப்பு பணியை பொதுப்படையாக செய்தார்களோ, மக்களுக்கு அழைப்பு பணியை பகிரங்கமாக கொடுத்தார்களோ, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டன, கடுமையான துன்பங்களை சந்தித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள், பொதுவாக இஸ்லாமிய அழைப்பு பணியிலே உள்ளவர்கள் இந்த துன்பங்கள் அனைத்தையும் விட, இந்த கஷ்டங்கள் அனைத்தையும் விட, அல்லது இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வந்த முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் சமுதாயத்தில் துன்பங்களை சந்தித்தார்களோ இந்த எல்லா துன்பங்களை விட பெரிய துன்பங்களை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்தார்கள். நீங்கள் சற்று யோசித்து பார்க்கலாம், அல்லாஹு தஆலாவுடைய நபி அங்கே இருக்கின்றார்கள், அல்லாஹுவிற்கு நெருக்கமான நல்ல அடியார்கள் அங்கே இருக்கின்றார்கள், அப்படி இருந்தும் அவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழைப்பு பணியை முஸ்லிம்களின் மீது கடமையாக்கினார். மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று, மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்தான். அதிலும் குறிப்பாக ஆரம்பத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை அனைவருக்கும் நல்ல படிப்பினையாக அமைய வேண்டும், முன் உதாரணமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹுடைய விருப்பம். காரணம், ஆரம்ப மக்கள் சந்திக்காத பிரச்சனைகளை பிந்தியவர்கள் சந்திக்கும் போது, ஆரம்ப மக்கள் சந்திக்காத பிரச்சனைகளை பிந்தியவர்கள் சந்திக்கும் போது மிக இலகுவாக அவர்கள் சொல்லிவிடலாம், இதற்கு எங்களுக்கு ஒரு முன் உதாரணம் இல்லை, இதிலே நாங்கள் எங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நடந்து கொள்ள முடியும், அல்லது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்களை போன்று அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்களும் எங்களை போன்றுதான் நடந்திருப்பார்கள். எப்படி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை துன்பங்களை போன்று அந்த சஹாபாக்களுக்கு நபிக்கு ஏற்பட்டிருந்தால் எங்களை போன்றுதான் அவர்களுடைய நிலைமையும் இருந்திருக்கும் என்று சர்வசாதாரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது பழி சுமத்தாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்பமோ இன்பமோ நஷ்டமோ கஷ்டமோ எல்லா விதத்திலும் மிக சிறந்த அழகிய முன்மாதிரிகளை இந்த சமுதாயத்தின் மூத்த மக்களிடமே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட துன்பங்கள். காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை எதிர்ப்பதற்காக பல வகையான முயற்சிகளை செய்தார்கள். சில முயற்சிகளை நாம் நம்முடைய முந்தைய அமர்வுகளிலே கூறியிருக்கின்றோம். இதனுடைய விரிவான விவரங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரஹீக்குடைய தமிழாக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவிற்கு காஃபிர்கள் அழைப்பு பணியை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அழைப்பு பணியை தடுப்பதற்காக அவர்கள் பயன்படுத்திய வழிமுறைகள் என்று ஒரு தனி தலைப்பே இருக்கிறது. அந்த தலைப்பின் கீழ் நீங்கள் படிக்கும் பொழுது எந்தெந்த வழிகளை எல்லாம் அவர்கள் கையாண்டார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சமயங்களிலே அவனுடைய உதவியை அவன் அறியாத புறத்திலிருந்து தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்பும் பல நன்மைகள் மறைந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களிடத்திலிருந்து பல துன்பங்களை பலவிதமான சோதனைகளை கண்டார்கள். இந்த மாதிரி நேரத்திலே ஒரு முஸ்லிம் அழைப்பாளர் அல்லது அழைப்பாளர்களுடைய தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியாக விளங்கினார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் இறையச்சம், இறைவனுடைய நம்பிக்கை, இறைவனை சார்ந்திருத்தல் அதையும் கையாள வேண்டும். அதுபோன்றே தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்கத்திற்கு முரணற்ற முறையிலே நுட்பமான விவேகமான அழகிய அணுகுமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான வகையில் எந்த வகையிலும் அவர் வழிமுறைகளை கையாளக்கூடாது. அது அணு அளவு கூட நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடங்களை படிக்கும் பொழுது எந்தெந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அழைப்பு பணியை எப்படி செய்யலாம் என்பதற்கு அழகிய உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன. எப்போது முஸ்லிம்களுக்கு கடுமையான துன்பம் ஏற்பட்டதோ அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். எப்படி இந்த துன்பத்திலே இந்த முஸ்லிம்கள் நீடித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளால் அவர்களுடைய இறை நம்பிக்கையிலே பலவீனம் ஏற்பட்டு விட்டால், அல்லது அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அடுத்து இஸ்லாமை பரப்புவதற்குண்டான தலைமுறை உருவாக்கப்படவில்லை என்றால் இது மிகப்பெரிய சோதனையாக ஆகிவிடும் என்பதால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தவிர தங்கள் மற்ற தோழர்களுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். நீங்கள் உங்களுடைய உயிரை உங்களுடைய இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய பூமியில எங்கு உங்களுக்கு வசதி இருக்கின்றதோ, குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவை சுட்டிக்காட்டி அங்கே செல்லலாம் என்பதாக சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி இருக்கின்றதே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எதற்கென்று சொன்னால், நம்முடைய உயிராயினும் சரி, நம்முடைய குடும்பமாயினும் சரி, நம்முடைய சொத்துக்களாயினும் சரி, நாம் அந்த அனைத்தையும் எப்போது மதிப்போம் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்திற்கு முரணாக அல்லது நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இல்லாமல் இருக்கும் முறைதான். நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு இடத்திலே தடை ஏற்பட்டு விட்டால், மார்க்கம் என்று சொன்னால் குறிப்பாக வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு, தொழுவதற்கு, நோன்பு வைப்பதற்கு, ஜகாத் கொடுப்பதற்கு, ஹஜ் செய்வதற்கு, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கு நமக்கு அங்கே தடை இருந்தால், நமக்கு தொந்தரவுகள் இருந்தால், அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு எங்கே நமக்கு அனுமதி இருக்கிறதோ, நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அங்கே செல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. மாறாக சில சமயங்களிலே அது அவசியமாகவும் ஆகலாம் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரா செய்ய அனுமதி கொடுத்தது நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சரி, இந்த இடத்திலே நீண்ட ஒரு பிரச்சனையை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று உலக நாடுகளை பொறுத்தவரை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடுகள். இரண்டாவது, பெரும்பான்மையாக மாற்றார்கள் இருக்கக்கூடிய நாடுகள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய நாடுகள். அடுத்து, இந்த நாடுகளை முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத நாடுகளாக இருந்தாலும் சரி, இவற்றை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இஸ்லாமிய கடமைகள் அழகிய முறையிலே பகிரங்கமாக நிறைவேற்றப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாடுகள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாடுகள். இரண்டாவது, இஸ்லாமிய கடமைகளை பகிரங்கமாக நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்படாத நாடுகள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்படாத நாடுகள். இப்படி இரண்டு நாடுகளாக மேற்கூறப்பட்ட இரண்டு நாடுகளையும் நாம் பிரிக்கலாம். அது முஸ்லிம்களுடைய நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்றார்களுடைய நாடுகளாக இருந்தாலும் சரி. காரணம் என்னவென்றால், இன்று நாம் எண்ணிக்கொள்வது போன்று எல்லா முஸ்லிம் நாடுகளும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக இல்லை. பல முஸ்லிம் நாடுகள் தங்களுடைய சட்டங்களிலே இஸ்லாமின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. பல இடங்களிலே இன்னும் எந்த அளவிற்கு சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நிறுவனத்திலே அல்லது ஒரு அரசாங்க துறையிலே வேலை செய்யக்கூடிய பல முஸ்லிம்கள் அவர்களுக்கென்று தனியாக ஒரு தொழக்கூடிய அறைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது முஸ்லிம் நாடுகளிலே. அப்படி அவர்களிலே யாராவது ஒருவர் இரண்டு பேர் மூன்று பேராக சேர்ந்து தொழுகை நடத்தினாலும் கூட அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு பல முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இன்னும் சில முஸ்லிம் நாடுகளிலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வயசிற்கு முன்பதாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது தடை. அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை அவர்கள் அடைந்ததற்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். காரணம் என்ன சொல்கிறார்கள், வாலிப காலத்தில் இவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் இவர்களுக்கு மார்க்கத்தின் மீது பற்று ஏற்படுவிடும், மார்க்கத்தின் மீது பற்று ஏற்பட்டுவிட்டால் இவர்கள் துன்யாவை சம்பாதிக்க மாட்டார்கள் என்பதாக கூறி ஒரு போலி காரணத்தை கூறி 50 வயதிற்கு கீழே யாருமே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது என்பதாக தடை சட்டமும் பல நாடுகளிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா முஸ்லிம் நாடுகளும் நாம் ஹிஜ்ரா செய்வதற்கு தகுதியான நாடுகள் என்று சொல்ல முடியாது. பல முஸ்லிம் நாடுகளிலே அவர்களிடத்திலே பள்ளிவாசல்களிலே தொழுகை மட்டும்தான் நடத்த முடியும். தொழுகை நடந்ததற்கு பிறகு இப்போது நாம் இஸ்லாமிய பேச்சுகளை பேசுகிறோம் அல்லவா, எவ்வளவு சுதந்திரமாக குரான ஹதீஸை பேசுகிறோம், அல்லாஹுடைய வார்த்தைகளை பேசுகிறோம், ஹதீஸை பேசுகிறோம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் பேசுகிறோம். இது போன்ற சுதந்திரம் அங்கு கிடையாது. தொழுகை நடந்துவிட்டால், தொழுகைக்கு முன்பு 15 நிமிடங்களுக்கு முன்பு பள்ளிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும். தொழுகை முடிந்து 15 அல்லது அரை மணி நேரங்களுக்கு பிறகு கண்டிப்பாக பள்ளிவாசல்கள் மூடப்பட வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பள்ளிவாசல்கள் தொழுகை அந்த ஐங்கால தொழுகை அல்லாத மற்ற நேரங்களிலே தொழுவதற்கு அங்கே அனுமதி கிடையாது. அப்படி தொழுததற்கு பிறகு இமாம் அவர்கள் விருப்பப்பட்ட ஏதாவது நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம், நன்மையை ஏவலாம், தீமையை தடுக்கலாம், குரானை சொல்லலாம், ஹதீஸிலிருந்து ஒரு ஹதீஸை படிக்கலாம் என்று நினைத்தால் கூட படிக்க கூடாது. அப்படி படித்தால் அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறிய குற்றமாக ஆகும், அவர் தண்டிக்கப்படுவார், கோர்ட்டில் நிறுத்தப்படுவார். அது அல்லாமல் பொதுவா பொது இடங்களிலே. இப்போது நாம் செல்கின்றோம், ஒரு முஸ்லீம் மது அருந்துவதை பார்க்கிறோம், அவரிடத்தில் சென்று நீங்கள் மது அருந்தாதீர்கள், அது அல்லாஹு தலா ஹராமாக்கிய ஒன்று, தடுத்த ஒன்று என்பதாக நன்மையை நாம் ஏவலாம். அல்லது ஒரு விபச்சாரத்திற்கு ஒருவர் செல்கிறார், அவரை நாம் தடுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, அவரை நாம் தடுக்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய நாடுகளிலே, பல நாடுகளிலே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு கூட அனுமதி கிடையாது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை கண்டிப்பதற்கோ, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீரழிவுகளை எச்சரிக்கை செய்வதற்கோ அனுமதி கிடையாது. அவரவர் அவருடைய வேலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒரு குற்றமாக அங்கே கருதப்படுகிறது. ஆக இப்படி இருப்பதால் எல்லா முஸ்லிம் நாடுகளையும் நாம் ஹிஜ்ரா செய்வதற்கு தகுதியான நாடுகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்ய சொன்னார்களே, இதிலிருந்து மிக தெளிவான ஒரு பாடத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். இஸ்லாம் தங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் என்றோ அல்லது காஃபிர் என்றோ பார்ப்பது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை சில பண்புகளை, சில ஒழுக்கங்களை அடிப்படையாக வைத்திருக்கிறது. தௌஹீத் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை, அதில் எந்த விதத்திலும் சமரசம் கிடையாது. தௌஹீதிற்கு எதிரான, இறை ஏகத்துவ இறை கொள்கைக்கு எதிரான, அல்லாஹுடைய அந்த தனித்தன்மை வஹ்தானியத்திற்கு எதிராக எந்த ஒன்றையும் ஒரு முஸ்லீம் எக்காலத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது. அல்லாஹுவிற்கு இணைவை என்று சொல்லப்பட்டாலோ, அல்லாஹுவை தவிர்த்து இன்னொருவரை வணங்க என்று சொன்னாலோ ஒரு முஸ்லீம் தன்னுடைய உயிரை கொடுத்து விடலாம். அந்த விதத்தில் எந்த விதமான சமரசம் செய்து கொள்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த உலகத்தை விட மறு உலக வாழ்க்கை நமக்கு ஏற்றமானது. இதை தவிர சமூக அல்லது சமுதாய பிரச்சனைகளிலே பல நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளிலே சிலர் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அவர்களிலே இரண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று, வானத்திலிருந்து புத்தகம் கொடுக்கப்பட்ட, கிதாபு கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, யூதர்களோ அல்லது கிறிஸ்துவர்களோ, இப்படி ஒரு வகையினர். அல்லது முற்றிலுமாக இறைவனுடைய எந்த இறக்கப்பட்ட மதங்களை, மார்க்கங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இணை வைப்பவர்கள், மார்க்கத்திற்கு எதிரானவர்கள், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள், பகிரங்கமாக ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்கள், அஹ்லுல் கிதாப் என்று பிரிக்கலாம், அதுபோன்று அஹ்லுல் ஷிர்க் என்று பிரிக்கலாம். இப்படி இரண்டு பேர்களிலே நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய இந்த சுன்னாவிலிருந்து எந்த அளவிற்கு தான் நமக்கும் அஹ்ல கிதாப் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருந்தாலும், மாறுபாடுகள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும், நமக்கு மிக நெருக்கமானவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மக்கள், யூதர்களும் கிறிஸ்துவர்களும். அதே சமயத்திலே அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக மாறு செய்யக்கூடிய முஷிரிக்குகள், அல்லாஹுடைய கிதாபுகளை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய இந்த முஷிரிக்குகள் ஒரு காலம் முஸ்லிம்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், முஸ்லிம்களுக்கு சுமூகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். பல விதத்திலே அவர்களிடமிருந்து முரண்பாடுகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளையும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹபஷா மன்னரை பற்றி செய்தி கிடைத்ததோ, ஹபஷா மன்னர் முஸ்லீம் அல்ல, அவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர், கிறிஸ்துவ மதத்திலும் அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே பலவிதமான வழிகேட்டுடைய கொள்கை உடையவர்களும் இருந்தார்கள், நேரிய கொள்கை உடையவர்களும் இருந்தார்கள். அப்படி நேரிய கொள்கை உடையவர்கள் இருந்தாலும் அதை பரப்பக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு, அதிகாரம் இல்லாமல் இருந்தது. காரணம், கிறிஸ்துவ மதத்திலே திருத்துவமோ அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னவர்களோ மிகைத்து காணப்பட்டார்கள். உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற நிலையிலே கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மிக குறைவாகவே காணப்பட்டார்கள். இருந்தாலும் அந்த ஊருக்கு செல்வதால், அந்த நாட்டுக்கு செல்வதால் முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு, முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. ஈமானுக்கு பாதுகாப்பு என்றால் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சுதந்திரமாக சொல்வதற்கும், சுதந்திரமாக பரப்புவதற்கும், அல்லது ஏற்று நடப்பதற்கும் முழு அனுமதி இருத்தல். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதால் நீங்கள் அங்கு தண்டிக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் ஒருவனை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வதால் உங்களுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது. அல்லாஹுவை தவிர்த்து இன்னொருவரை நீ வணங்கு என்று உங்களுக்கு அரசாங்கம் தூண்டாது. அல்லது அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குவதால், இணை வைக்காத காரணத்தால் உங்களின் மீது அரசாங்கம் கடுமையான சட்டங்களை ஏவாது, தங்களுடைய ஆட்களை ஏவி உங்களை துன்புறுத்தாது என்று இருக்கும் என்று சொன்னால் அங்கே தௌஹீதிற்கு சுதந்திரம் என்று பொருள். அவ்வாறே அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிய ஐந்து அடிப்படைகள், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஐந்து அடிப்படைகளின் மீது அமைத்திருக்கிறான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத் அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸகா வ ஸௌமி ரமழான் வ ஹஜ் பைத்தில்லாஹ் லிமன் இஸ்தத்தாஅ இலைஹி ஸபீலா. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி அளித்தல். இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துதல். மூன்றாவது ஜகா கொடுத்தல். நான்காவது ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றல். ஐந்தாவது யாருக்கு செல்ல முடியுமோ, உடலாலும் பொருளாலும் சக்தி இருக்கிறதோ, அவர் ஹஜ் செய்வதற்காக, காபாவை சந்திப்பதற்காக, ஜியாரத் செய்வதற்காக செல்லுதல். இந்த ஐந்து அடிப்படை கடமைகள் அங்கே சுதந்திரமாக நிறைவேற்றப்படுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால், அந்த நாடு முஸ்லிம்களுடைய கையில் இருந்தாலும் சரி, அல்லது அந்த நாடு யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்தாலும் சரி, அந்த இடம் நாம் வசிப்பதற்கு தகுதியான இடம், அந்த இடத்திற்கு நாம் ஹிஜ்ரா செய்து செல்வதற்கு நமக்கு முழு அனுமதி இருக்கிறது. அந்த நாட்டுக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அரசியல் அமைப்புகளிலே அவர்களுடைய சட்டங்கள் என்னவோ அந்த சட்டங்களை அவர்கள் பேணினாலும், நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நம்மை அவர்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கும் வரை அந்த நாட்டுடைய சட்டங்களை பேணி நடப்பது, அந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு மதிப்பளிப்பது, அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட நடப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை. இன்றைய காலகட்டத்திலே பலவிதமான குழப்பமான சிந்தனைகளை நம்முடைய முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இஸ்லாம் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் பார்வைக்கு தெரிவது வால் மட்டும்தான் தெரியும். அவர்களுடைய பார்வைக்கு தெரிவது ஹத் அடிப்பது, அல்லது ஜினா செய்தவர்களுக்கு கல்லறிந்து கொள்வது, திருடியவர்களை கைவெட்டுவது, இது மட்டும்தான் அவர்களுடைய பார்வைக்கு தெரியும். இதை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த நாடிலே ஹத்துகள் நிறைவேற்றப்படுவது கிடையாது. உடனே அந்த நாடு அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முரணான சட்டங்களை உடையது, அந்த நாட்டுடையவர்கள் தாகூத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய அநியாயக்கார சைத்தான்கள், எனவே அவர்களுக்கு எதிராக வாளை தூக்குவது, அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது, அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகளை உண்டு பண்ணுவது நம்முடைய மார்க்க கடமை என்பதாக, எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்வது ஒரு கடமையோ, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்வது ஒரு கடமையோ, தொழுகை ஒரு கடமையோ, அதுபோன்று இதுவும் ஒரு கடமை என்பதாக தவறான முறையிலே புரிந்து கொண்டு, தவறான முறையிலே பிரச்சாரம் செய்து, இன்று இஸ்லாமிய அழைப்பு பணியை ஒரு நிர்பந்தமான கட்டத்திற்கு தள்ளிவிட்டிருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், மார்க்கத்தை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதுதான். மார்க்கத்துடைய வழிமுறைகளை, மார்க்கத்துடைய அழகிய அணுகுமுறைகளை அதற்கு தகுதியான மார்க்க அறிஞர்களிடமிருந்து இவர்கள் பெறாத காரணத்தால் ஏற்பட்ட குழப்பத்தை தான் நாம் இன்று பார்க்கிறோம். பலர் என்ன சொல்கிறார்கள், சில நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகு இஸ்லாமிய உலகிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, முஸ்லிம்கள் பலவாறாக மாற்றார்கள், பலவாறாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றார்கள், இப்போது பாருங்கள் நாங்கள் செய்தது சரியா இல்லையா என்பதாக பேசுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற தவறான நிகழ்வுகள் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பன்மடங்காக மக்கள் இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்கள், இஸ்லாமை பரப்புவதற்கு இன்னும் பல வழிகளை அல்லாஹு தஆலா திறந்திருப்பான். ஆகவே தவறான கற்பனைகளின் மூலமாக மார்க்க சட்டங்களை திருத்த யாருக்குமே அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷா மன்னரை பற்றி கேள்விப்பட்ட போது அங்கே செல்வதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள். அங்கே சென்ற முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள், தங்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள், குரானை ஓதிக் கொண்டிருந்தார்கள், குரானை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். யார் ஒருவர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு செயலை செய்கின்றாரோ, ஹபஷா மன்னர் கூறினார், உங்களுக்கு எதிராக யார் பேசுவாரோ, உங்களுக்கு யார் தொந்தரவு தருவாரோ அவர் தண்டிக்கப்படுவார். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பேசுகின்றோம் வரலவா மனித உரிமை என்பதோ, அல்லது சமுதாய சுதந்திரம் என்பதோ, சமூக சுதந்திரம் என்பதோ, இது எல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு சட்டங்கள், ஒரு அரசியல் அமைப்புகள் தான். குறைஷிகளிடத்திலே அந்த அரசியல் அமைப்பு முற்றிலுமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தது. குறைஷிகளிடத்திலே தங்களுடைய மத வழிபாடுகளை யார் ஏசுகின்றார்களோ அவர்களை இங்கு தங்கக்கூடாது என்பதாக கடுமையான வன்முறைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நிலைமை ஹபஷாவிலே கிடையாது. ஹபஷாவிலே அரசாட்சி இருந்தது. ஹபஷாவுடைய மன்னர் பாரம்பரியமாக வரக்கூடிய அரசாட்சியிலே வந்திருந்தார். அவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கே நாம் வாழும் பொழுது இஸ்லாமிற்கு பாதுகாப்பு என்று இருப்பதால், அல்லாஹு அக்பர். சற்று யோசித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மக்காவை தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுத்தான், அங்கே காபாவை தன்னுடைய வீடாக அல்லாஹ் ஆக்கினான். அப்படி இருந்தும் அந்த மக்கா முக்கரமாவிலே, அந்த காபா முஷர்ரஃபாவிற்கு அருகிலே அல்லாஹுடைய கடமைகள் நிறைவேற்றப்படுவதற்கு தடை ஏற்பட்ட போது, அல்லாஹுவை பகிரங்கமாக தொழும் போது முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்ட போது, அந்த காபாவிற்கு அருகிலே நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பிரகடனம் செய்வதற்கு குறைஷிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது, அல்லாஹு தஆலா என்னுடைய ஊராயினும் பரவாயில்லை, என்னுடைய காபாவாயினும் பரவாயில்லை, இதை நீங்கள் விட்டுவிட்டு எங்கே இந்த மார்க்கத்தை பரப்ப முடியுமோ, எங்கே இந்த மார்க்கத்தை சுதந்திரமாக நீங்கள் எடுத்து சொல்ல முடியுமோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். இதிலிருந்து நமக்கு மிக தெல்ல தெளிவாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பாடங்களை சொல்கின்றார்கள். நமக்கு ஊர் என்பதோ நாடு என்பதோ முக்கியம் கிடையாது, நமக்கு முக்கியம் என்ன, மார்க்கம் பின்பற்றப்பட வேண்டும், அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும், தீனை பின்பற்றி நடப்பதற்கு முழு சுதந்திரம் நமக்கு தேவை, அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்துச் சொல்வதற்கு. எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன, நாம் சிலவற்றை முன்பு கூறினோம் அல்லவா, மாற்றார்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்வது அங்கே தடை, ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவது பல முஸ்லீம் நாடுகளிலே தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதே சமயத்திலே முஸ்லீம் அல்லாத பல நாடுகளிலே உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படையாக நீங்கள் சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது, அது சம்பந்தமான நூல்களை பிரசுரம் செய்து நீங்கள் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது, பொதுவான இடங்களில் நின்று கொண்டு இஸ்லாமுடைய அழகிய தன்மைகளை கூறி, இஸ்லாமினுடைய அழகிய பண்புகளை கூறி, இஸ்லாமிய அழகிய சட்டத்திட்டங்களை கூறி அவர்களை நீங்கள் இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்கு உங்களுக்கு முழுமையான அனுமதியும் சுதந்திரமும் இருக்கிறது. அது போன்ற இடங்களிலே முஸ்லீம் சகோதரர்கள் அழைப்பு பணியை மையமாக கொண்டு, அழைப்பு பணியை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடங்களிலே நீங்களும் நானும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது என்ன, அல்லாஹுடைய மார்க்கத்தை எப்படி பரப்புவது, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு மக்களை எப்படி கூட்டம் கூட்டமாக அழைப்பது. இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரங்கள் இது போன்ற நாடுகளிலே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அழைப்பு பணிக்கு மிகப்பெரிய வழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சுதந்திரத்திற்கு இடையான எந்த ஒரு காரியத்தையும் முஸ்லிம்கள் இந்த நாடாயினும் சரி எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி செய்வது அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு மக்கள் வருவதற்கு தடை செய்யக்கூடியவர்கள் தானே தவிர அல்லாஹுடைய தீனை உயர்த்துவதற்காக போராடக்கூடிய முஜாஹிதீன்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். அவர்களுடைய அந்த பணிகள் ஒரு காலம் அல்லாஹுடைய பாதையில் செய்யக்கூடிய ஒரு ஜிஹாதாக ஆகாது, மாறாக அல்லாஹுடைய பாதையில் வரக்கூடிய மக்களை தடை செய்யக்கூடிய ஒரு தடைகளாக எப்படி குறைஷிகள் விளங்கினார்களோ மாற்றார்கள் செய்தார்களோ அதுபோன்றுதான் எடுத்துக் கொள்ளப்படும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவத்திலே நமக்கு மிக அழகிய படிப்பினை இருக்கின்றது. நம்முடைய உயிர், நம்முடைய குடும்பம், நம்முடைய நாடு, நம்முடைய பொருள் என்று பார்க்காமல் எங்கே மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு, மார்க்கத்தை பரப்புவதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, நம்முடைய ஊர் இதை விட்டுவிட்டு நான் எப்படி செல்வது, நான் பிறந்த ஊர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிர்மாணித்த ஊர், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வளர்ந்த ஊர், அந்த ஊரிலேயே எப்பொழுது ஷிர்க்கும் குஃப்ரும் நிகழ்த்ததோ, இஸ்லாம் பரப்பப்படுவதற்கு தடையாக அமைந்ததோ, அந்த ஊரையே விட்டுவிட்டு வெளியேறும்படி அல்லாஹ் கூறிவிட்டதற்கு பிறகு அதைவிட சிறந்த ஒரு முஸ்லிம்களுக்கு என்ன இருக்க முடியும், ஒரு ஏகத்துவவாதிக்கு மக்காவை விட புனிதமான ஒரு ஊர் எதுவாக இருக்க முடியும், காபாவை விட ஒரு புனிதமான சிறப்பிற்குரிய பள்ளி எதுவாக இருக்க முடியும். அதையே இந்த மார்க்கத்திற்கு திறப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதைவிட ஒரு சிறந்த ஒன்று நமக்கு கிடையாது, அதை திறப்பது நமக்கு சிரமமாக ஆகுவதற்கு. அடுத்ததாக இன்னொரு ஒரு புரியுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷா மன்னரிடத்திலே அடைக்கலம் தேடி தங்களுடைய தோழர்களை அனுப்பினார்கள், சரியா? அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே யாருடைய அடைக்கலத்தில் இருந்தார்கள், யாருடைய அடைக்கலத்திலே, யாருடைய பாதுகாப்பிலே, அபு தாலிபுடைய பாதுகாப்பிலே இருந்தார்கள். அபு தாலிப் யார், முஸ்லிமா, முவஹிதா? இல்லை, அபு தாலிப் ஒரு முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியதை கொள்கையாக கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவருக்கு மிக அதிகம் பிரியம் இருந்தது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகிய ஒரு விஷயத்தை எழுதுகின்றார்கள். அதாவது இவ்வளவு அபு தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைத்திருந்தும் அவர்கள் ஈமானை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அபு தாலிபுக்கு இருந்த அந்த நேசம் என்பது, அந்த பிரியம் என்பது மார்க்க ரீதியாக ஒரு தூதரை நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கவில்லை. மாறாக தன்னுடைய சகோதரருடைய மகன், தன்னுடைய பாட்டனார் தனக்கு வசியத்து செய்தவர் என்ற அடிப்படையில் அவருடைய அன்பு பிரியம் இருந்தது. அந்த அன்பினுடைய அடிப்படையிலே அவர் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தாரே தவிர, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இவரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஒரு பெரிய ஒரு காஃபிரை கொண்டு, ஒரு முஷ்ரிக்கை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அபு தாலிப் உயிருடன் இருக்கும் வரை ஏறக்குறைய 11 ஆண்டுகள் அல்லது 12 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் இருந்து அழைப்பு பணி செய்தார்கள்? அபு தாலிபுடைய பாதுகாப்பில் இருந்து அழைப்பு பணி செய்தார்கள். அபு தாலிப் அங்கே பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 11-12 ஆண்டுகள் அல்லது 13 ஆண்டுகள் அங்கே அழைப்பு பணி செய்திருக்க முடியாது. ஆகவேதான் அபு தாலிப் மரணித்ததற்கு பிறகு குறைஷிகளுடைய அழிச்சாட்டியமும் குறைஷிகளுடைய ஆதிக்கமும் மிகைத்து விடவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். அபு தாலிப் உயிருடன் இருக்கும் வரை குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு துணியவில்லை. எப்போது அபு தாலிப் இறந்து விட்டாரோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு குறைஷிகள் தயாரானவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரா செய்யுங்கள் என்று அனுமதி அளிக்கின்றான். இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பாதுகாப்பிலே? அபு தாலிபுடைய பாதுகாப்பிலே மக்காவிலே இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிஜ்ரி 11 பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறி தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கே தன்னுடைய அழைப்பு பணிக்கு ஆதரவு கிடைக்கலாம் என்று அங்கே பார்த்தால் அங்கும் ஆதரவு கிடைப்பதற்கு பதிலாக எதிர்ப்பைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே செல்வது என்று தெரியாமல் தாயிஃபிலிருந்து இறங்கி வந்து மக்காவிலிருந்து பல மைல்கள் தூரத்திலேயே நின்று கொண்டார்கள். நாம் எப்படி மக்காவிற்குள் நுழைவது என்பதாக. காரணம், அபு தாலிப் அங்கே இருக்கவில்லை. குறைஷிகளை வெறுத்து குறைஷிகளை ஒதுக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறிவிட்டார்கள். திரும்ப நாம் மக்காவிற்குள் சென்றால் நிச்சயமாக நம்மை குறைஷிகள் கொன்று விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதியாக தெரிந்த காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் செல்லாமல் அங்கேயே தங்கி நின்று கொண்டார்கள். இந்த சம்பவத்தை நாம் அடுத்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். நாம் இப்போது கூறக்கூடிய நிகழ்வுக்கு இது நெருக்கமாக இருப்பதால் இதையும் நாம் இங்கே தொடர்பு படுத்துகின்றோம். இந்த இடத்துல யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நம்பிக்கை வைத்திருப்பவர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தாத்தின் மீது, அல்லாஹ்வுடைய உதவியின் மீது, அல்லாஹ் தன்னை பாதுகாப்பான் என்ற அழுத்தமான நம்பிக்கையின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தெளிவான நம்பிக்கையுடையவர் யார் இருக்க முடியும்? உறுதியான நம்பிக்கையுடையவர் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடனே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நெருக்கமாக இருப்பவர் யார் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நம்மிலே பலர் செய்வது போன்று கண்மூடித்தனமாக மடத்தனமாக நடந்து கொள்ளவில்லை, நின்று விட்டார்கள் மக்காவிற்கு நுழையாமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தங்களுடைய உயிரை துச்சமாக மதிப்பவர்கள் நம்மிடத்தில் இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வின் மீது தவக்குலுடையவர்கள் யாரும் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானை கொண்டிருந்தும் தவக்குலை கொண்டிருந்தும் அதே சமயத்திலே சமூகம் கடைபிடிக்க வேண்டிய வெளிரங்க காரணங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்து விடவில்லை. எந்த இடத்திலே எப்படி அழைப்பு பணி செய்ய வேண்டும், எந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு மக்காவிற்கு வெளியிலே நின்று கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றால் அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்காதா? இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை காரணங்களை கொண்டு சேர்த்திருக்கிறான். எப்போது ஒரு முஸ்லிம் காரணங்களுடனே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப காரணங்களை கையாளுகின்றானோ, அல்லாஹு தஆலா அவருக்கு பரக்கத்து செய்வான், அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்வான். எந்த ஒரு போரிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளாமல் வெறும் கையாக போருக்கு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. தவக்குலுடைய உண்மையான அர்த்தத்தை அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பும் போது அங்கே நின்று கொண்டு மக்காவிற்கு செல்லக்கூடிய வியாபார கூட்டம், மக்காவிற்கு செல்லக்கூடிய தனக்கு நெருக்கமான தன் மீது இரக்கம் காட்டக்கூடிய யாராவது குறைஷிகள், அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே சிலரை இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், குறைஷிகளுக்கு எதிராக நான் உங்களுக்கு கார்மானம் கொடுக்க முடியாது, காரணம் நாங்களும் அவர்களும் நட்புடையவர்களாக இருக்கிறோம் என்பதாக கூறி மறுத்து விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் ஜுபைர் இப்னு முத்இம் இப்னு அதி என்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியிலே சந்திக்கின்றார். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் இறை நம்பிக்கையாளராக இல்லை, இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே பாதுகாப்பு கேட்கின்றார்கள். என்னுடைய உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள், குறைஷிகள் என்னுடைய உயிரை தீண்டாமல் இருப்பதற்கு நீங்கள் எனக்கு கார்மானம் கொடுங்கள், அமான் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். அதாவது ஒரு ஊரிலே வசிக்கக்கூடியவர்கள் அந்த ஊரிலே ஆபத்து என்றால், வெளியில் இருந்து வரக்கூடியவருக்கு அந்த ஊரில் ஆபத்து என்று சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு குடும்பத்தார்கள் அந்த வெளியூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாமல் கார்மானம் கொடுத்து விட்டால் ஊர்வாசிகள் எல்லோரும் அந்த கார்மானத்தை பாதுகாப்பது கடமையாக ஆகிவிடும். அவருக்கு எதிராக யாராவது ஊர்காரங்கள் நடவடிக்கை எடுத்தால் ஊரில் இருக்கக்கூடிய ஊரில் வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததற்கு சமமாக ஆகும். ஆகவே யாராவது ஒருவர் பாதுகாப்பு கொடுத்தாலே முழு மக்களும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறை இன்று வரை நம்முடைய நாடுகளிலும் நம்முடைய ஊர் காலங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்திற்கு நம்முடைய வழக்கத்திலே ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்வார்கள். நீங்கள் வெளியூரில் இருந்து ஒருவரை நீங்கள் உங்களுடைய உறவினர் ஒருவரை வரவைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்திற்கு என்ன செய்கின்றீர்கள், இவர் என்னுடைய உறவினர், இவருக்கு நான் பொறுப்பாளி, இவரை நான் வரவழைக்கிறேன் என்பதாக அனுமதி கேட்கும் பொழுது அந்த அரசாங்கம் அவர் வருவதற்கு அனுமதி அளிக்கிறது. அப்படி அவர் உங்களுடைய அனுமதியுடனே வரும் பொழுது அந்த மனிதரை இந்த ஊரில் யாராவது கொலை செய்தால் தண்டிக்கப்படுவார்களா இல்லையா? அவருடைய பொருள் திருடு போகப்பட்டால் அதற்கு அரசாங்கம் இந்த ஊரில் வசிக்கக்கூடியவருக்கு என்ன ஒரு சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? நீ வெளியூரிலிருந்து வந்தவன், எனவே உன்னுடைய உயிருக்கு மதிப்பு கிடையாது, உன்னுடைய பொருளுக்கு மதிப்பு கிடையாது என்பதாக மறுக்காது. அதுபோன்று இப்படி தனி நபருடைய அனுமதி இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றே ஒருவர் வந்தாலும் அவருக்கும் இதே சட்டம்தான். இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் இப்னு முத்இமுடைய அனுமதியுடனே அவருடைய கார்மானத்துடனே வருகின்றார்கள். அவர் மதினா மக்காவிற்குள் வரும் பொழுது சொல்லுகின்றார், குறைஷிகளே நான் முஹம்மதிற்கு கார்மானம் கொடுத்திருக்கிறேன். அபு ஜஹல் கேட்கிறான் ஜுபைரை பார்த்து, ஜுபைரே என்ன நீ இவருக்கு கார்மானம் கொடுத்திருக்கிறாயா என்பதாக கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். அவர் சொல்கின்றார், முஹம்மதற்கு நான் கார்மானம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியவுடனே, உன்னுடைய கார்மானம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், உன்னுடைய பாதுகாப்பு மட்டும் அவருக்கு இல்லாமல் இருந்தால் நாங்கள் அவர்களை கொண்டிருப்போம் என்பதாக பகிரங்கமாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறான். சரி, இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக மக்காவிற்குள்ளே இரண்டாவது முறையாக தாயிப் சென்றதற்கு பிறகு யாருடைய பாதுகாப்பு வருகிறார்கள்? ஒரு முஷ்ரிக்குடைய பாதுகாப்பிலே வருகிறார்கள். அடுத்ததாக ஹபஷாவுக்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரா சென்றதை நாம் பார்த்தோம், இரண்டு ஹிஜ்ராக்கள் செய்தார்கள். இந்த முதலாவது ஹிஜ்ராம் சென்ற பொழுது அங்கே ஒரு குழப்பமான செய்தி மக்காவிலிருந்து சென்றடைகிறது. என்ன செய்தி? குறைஷிகள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் என்று ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. அந்த சம்பவத்திற்கு பிறகு கற்பனையாக மக்கள் பேச ஆரம்பித்து குறைஷிகள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தி ஹபஷாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சென்றடைகிறது. உடனே முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ், மக்காவே முஸ்லிம்களாக, மக்காவாசிகளே முஸ்லிம்களாக மாறியதற்கு பிறகு எதற்கு நாம் ஹபஷாவில் இருக்க வேண்டும், நம்முடைய சொந்த ஊருக்கு திரும்புவோம் என்பதாக திரும்பி அவர்கள் வரும் சமயத்திலே மக்காவிற்கு சில மைல் தூரத்தில் இருக்கும்போதுதான் தெரிய வருகிறது, நமக்கு கிடைத்த செய்தி உண்மையான செய்தி அல்ல, குறைஷிகள் முஸ்லிம்களாக மாறவில்லை, அவர்களிலே பலர் இன்னும் எதிரிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்களிலே சிலர் மீண்டும் ஹபஷா நோக்கி பயணித்து விட்டார்கள். ஹபஷா நோக்கி பயணிக்க முடியாத சிலர் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் மக்காவிலே வசித்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு செய்தி அனுப்பி அவர்கள் மூலமாக பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு மக்காவிற்கு நுழைகிறார்கள். இப்படி நுழைந்த முஸ்லிம்கள் தங்களுடைய உறவினர்களுடைய பாதுகாப்பில் இருந்தார்களே, அந்த உறவினர்களிலே யாருமே முஸ்லிம்களாக இருக்கவில்லை. உறவு என்ற அடிப்படையில் அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். மாறாக மார்க்க அடிப்படையில் அவர்களுக்கு சகோதரர்களாக மாறவில்லை. இப்படி மூன்று விதமான நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஹபஷாவிற்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரா செய்து சென்ற பொழுதும் அங்கே முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கவில்லை, அந்த ஊர் மக்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கவில்லை. நூத்துக்கு நூறு ஹபஷாவிலே கிறிஸ்துவமோ அல்லது வேறு ஏதோ ஒரு மதம் தான் இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் இங்கிருந்து ஹிஜ்ரா செய்து சென்ற அந்த கூட்டம் மட்டும்தான். அடுத்ததாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பணி செய்து கொண்டிருந்தார்களே, அபு தாலிப் உடைய பாதுகாப்பிலே, அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அதுபோன்று ஹபஷாவிற்கு சென்ற முஸ்லிம்கள் திரும்பவும் மக்காவிற்கு நுழைந்தார்களே, பல முஷ்ரிக்குகள் தங்களுடைய முஷ்ரிக் உறவினர்களுடைய பாதுகாப்பிலே இருந்தார்கள். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஷிர்க்கை எதிர்ப்பதற்கும் அதுபோன்று இந்த மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பும் பகைமையும் இருந்தாலும் யார் இந்த மார்க்கத்துடனே முஸ்லிம்களுடனே இணக்கமாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுடனே இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்முடைய மார்க்கத்துடனே நம்முடனே முஸ்லிம்களுடனே இணக்கமாக நடந்து கொள்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்வது, அவர்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை செய்வது அல்லது அவர்களை எதிரிகளாக பாவிப்பது இந்த மார்க்கத்தை விளங்காத அல்லது இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத மக்களுடைய பழக்க வழக்கம். அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹுடைய கட்டளையில் அல்லாஹுடைய நபியுடைய மார்க்கத்தில் இருக்கவில்லை, மாறாக தங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மதவெறியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளைக்கு எதிராக இனவெறியை தூண்டக்கூடியவர்கள் என்பதாகத்தான் கருதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அறியாமை கால அழைப்பை விடுக்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கத்தான் இருக்கிறோம். தொடர்பு படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னொரு சம்பவத்தை இங்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் நிலையிலே முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் பிரச்சனை எப்படி ஏற்பட்டது? ஒரு கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வேண்டும். அப்படி தண்ணீர் எடுக்கும் பொழுது ஒரு முஹாஜிர் அங்கே தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொருவருடனே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த மற்றொருவர் யார் என்றால் அன்சாரி சமூக சேர்ந்தவர். உடனடியாக அவர் என்ன வார்த்தையை கூறினார் என்றால், யால் அல் அன்சார், அன்சாரிகளே உதவிக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். இவருடைய இந்த வார்த்தையை கேட்டவுடனே முஹாஜிர் என்ன செய்தார், முஹாஜிர்களே எனக்கு உதவிக்கு வாருங்கள் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், தங்களுடைய இன குலத்தை சொல்லவில்லை, தங்களுடைய சமூக பெயரை சொல்லவில்லை, தங்களுடைய பரம்பரை பெயரை சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? முஹாஜிர்களே உதவிக்கு வாருங்கள், அன்சாரிகளே உதவிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கு எட்டிய போது சொன்னார்கள், இன்னஹா முன்திரத்துன், இவ்வளவு அசுத்தமான வார்த்தைகளை பேசுகின்றீர்களே, இவ்வளவு அசிங்கமான வாதங்களை செய்கின்றீர்களே, கேவலமாக இருக்கிறது என்பதாக. சுப்ஹானல்லாஹ். முஹாஜிர் ஹிஜ்ரா என்ற பெயரிலே மக்களை ஒன்று சேர்த்த போது, நுஸ்ரா என்ற மக்களை பெயரிலே மக்களை ஒன்று சேர்த்த போது, சத்தியம் எது, உண்மை எது, அல்லாஹ்வுடைய கட்டளை எது என்று ஆராய்ச்சி செய்யப்படாமல், யார் யார் யாரிடத்திலே சத்தியம் இருக்கிறது, யார் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் ஹிஜ்ராவுடைய பேரிலே மக்களை ஒன்று சேர்த்த போது, நுஸ்ராவுடைய பேரிலே மக்களை ஒன்று சேர்த்த போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதா அறியாமை கால வாதத்தை நீங்கள் செய்கிறீர்கள், இன்னஹா முன்திரா, எவ்வளவு அசிங்கமான வாதம் இது, எவ்வளவு துருநாற்றமுடியது என்பதாக சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இஸ்லாம் என்ற பெயரிலே மக்களை அழைக்கும் பொழுது அங்கே நீதம் இருக்க வேண்டும், இஸ்லாம் என்ற பெயரிலே மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது அங்கே நேர்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உங்களை அவர்களுக்கு எதிராக அநீதியாக நடந்து கொள்ள தூண்டிவிட வேண்டாம், நீங்கள் நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான வழி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட சட்டத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகிய தாவாவுடைய பணியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், நமக்கு எங்கே இஸ்லாமை பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது, எங்கே நம்முடைய மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அங்கே வாழ்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அல்லது காஃபிர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டு அழைப்பு பணியை தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் முஸ்லிம் கடமையை தவிர, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வாதங்கள் எல்லாம் முஸ்லிம்களிடத்திலிருந்து வந்தது கிடையாது, கம்யூனிசவாதிகள் அல்லது யூதர்களிடத்திலிருந்து ஏற்பட்ட ஒன்றுதான். ஒரு முஸ்லிம்கள் ஒரு நாட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்டுடைய ஆட்சியை மாற்றாமல் முஸ்லிம்கள் அங்கே வசிப்பது குற்றம் என்று சொன்னால், அந்த குற்றத்தை முதலாவதாக செய்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குற்றத்தை முதலாவதாக செய்தவர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்து சென்ற முஹாஜிர்கள், யார் மீது பழி சுமத்துகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரின் மீதா? அவர்களிட மார்க்கத்தை நீங்களும் நானும் அறிந்து விட்டோமா? அந்த தோழர்களுடைய வழிமுறையை விட சிறந்த வழிமுறையை நாம் கொண்டு வர முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொன்னார்கள், அந்த நாட்டிலே ஒரு அரசர் இருக்கிறார், அவர் அங்கே அவரிடத்தில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படுவதில்லை என்று அந்த நாட்டுக்கு தான் முஸ்லிம்களை அனுப்பியதற்குண்டான காரணத்தை அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதிலிருந்து நாம் தெள்ள தெளிவாக என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எங்கே உரிமைகள் மீது அத்துமீறப்படாமல், எங்கே கண்ணியங்கள் பாதுகாக்கப்படுகின்றனவோ, எங்கே மனிதனுடைய கண்ணியங்களுக்கு மனிதனுடைய உரிமைகளுக்கும் உடைமைகளுக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதோ, அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு நமக்கு முழு சுதந்திரம் இருக்கிறதோ, அந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டு, அந்த நாட்டுடைய அமைதிக்கு எதிராக செயல்பட்டு, அந்த நாட்டிலே அழைப்பு பணியை முடக்கினால், அந்த நாட்டுடைய மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டால், உண்மையிலேயே அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியாது. அடுத்ததாக நாம் அபு தாலிபுடைய செய்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹிக்மாவை வைத்திருக்கிறான், அவனுடைய ஹிக்மத்தை அடிப்படையாக வைத்து அவன் எப்படி வேண்டுமானாலும் செய்கிறான். அதனுடைய அந்தரங்கங்களை ஆழங்களை நாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப ஓரளவுக்கு தான் விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. அபு தாலிப் ரொம்ப பேருக்கு கவலை, அபு தாலிப் நிச்சயமாக ஒரு நேரத்தில் சொர்க்கத்திற்கு சென்று விடுவாரா என்று. அப்படியெல்லாம் நாம் கவலைப்பட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக அவரை பற்றி சொல்லிவிட்டார்கள், அவர் நரகத்தினுடைய அந்த ஒரு அலையிலே இருப்பார், புகையிலே இருப்பார் என்பதாக. அபு தாலிபை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஷ்ரிக்காகவே வைத்திருந்ததில் அதிலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நுட்பம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அபு தாலிபும் அங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தால், அங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு தாலிப் பாதுகாப்பு கொடுத்திருக்க முடியாது. குரைஷி தலைவர்கள், கினானா தலைவர்கள், முதற் தலைவர்கள் அபு தாலிபுக்கு கண்ணியம் கொடுத்து வந்ததற்கே காரணம் என்ன? அபு தாலிபை மதித்து அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், அபு தாலிப் தங்களுடைய மார்க்கத்திலே இருக்கிறார், தங்களுடைய மதத்திலே இருக்கிறார் என்பதற்காகவே அபு தாலிபை தீண்டாமல், அபு தாலிபுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல், அபு தாலிப் கொடுத்த பாதுகாப்பை மீறாமல் அவர்கள் அபு தாலிபுக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதிலே பல நுட்பங்களை வைத்திருக்கிறான். அபு தாலிபும் அங்கே ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்தால், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆரம்ப காலத்திலேயே 13 ஆண்டுகள் கூட அங்கே தங்கியிருக்க முடியாது, ஆரம்பத்திலேயே மக்காவை காலி செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டு இருக்க வேண்டும், மதினா என்ற ஒரு இடம் அவர்களுக்கு அமைந்திருக்காது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று நுணுக்கங்களும் முஸ்லிம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அந்தரங்க காரணங்களும் அபு தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வாமல் இருந்ததிலே மறைந்திருக்கிறது. இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம், அல்லாஹ் யாருக்கு இஸ்லாமை நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கின்றான், அல்லாஹ் யாருக்கு நாடவில்லையோ அவர்கள் இதை அடைந்து கொள்ள முடியாது. இந்த அபு தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், அபு தாலிப் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக, இஸ்லாமுக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பதிலிருந்து நமக்கு இன்னொரு பாடம் என்ன விளங்குகிறது என்று சொன்னால், யாராவது ஒரு முஷ்ரிக் தலைவர், சமுதாயத்திலே கண்ணியமாக மதிக்கப்படக்கூடியவர், அவர் நமக்கு ஆதரவு கொடுத்து என்னுடைய பாதுகாப்பில் இருந்து இஸ்லாமை பரப்புங்கள் என்று சொன்னால், அவருடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இஸ்லாமை பரப்புவதற்கு நமக்கு தடை கிடையாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நான் உன்னுடைய பாதுகாப்புக்கு வருவேன், நீ முஷ்ரிக் எனவே உன்னுடைய பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று புறக்கணிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. சில நுட்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கலாம். இன்றும் நாம் நம்முடைய பல நாடுகளிலே பார்த்திருக்கிறோம், அழைப்பு பண்ணி செய்யும் பொழுது சில சமுதாயத்தினுடைய தலைவர்கள்
அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்திலே தங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி செய்யும் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக இடையூறு ஏற்பட்டால் அவர்களுடைய பாதுகாப்பு இருப்பதால் அழைப்பு பணியை அங்கே தடையில்லாமல் செய்வதற்குண்டான பெரிய சூழ்நிலைகளை அனுபவ ரீதியாக களப்பணியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்று ஏராளமான நுட்பங்களும் ஞானங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியிலே வைத்திருக்கின்றான். அவற்றையெல்லாம் நாம் விவேகத்துடனே அழகிய முறையிலே புரிந்து கொண்டு நம்முடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன்.